الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலுமேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமீனான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையிலும் கூட்டாகவும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் இரவிலும் பகலிலும் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை ஒரு உயரிய நோக்கத்தை வைத்து படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த வகையிலே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஹலால் ஹராம் எந்த அளவு முக்கியமானது, ஹலால் ஹராம் எந்த அளவு பேணி நடக்க வேண்டும் என்ற விடயத்தை இஸ்லாம் மிக முக்கியமாக வலியுறுத்தி இருக்கின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஹலால் ஹராம் என்பது வெறுமனே உணவு பண்டங்களில் மாத்திரம்தான் என்று. ஹலால் ஹராம் என்பது உணவுகளில் மாத்திரமல்ல, நாம் வாழக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலே இந்த ஹலாலும் ஹராமும் இந்த ஹலாலும் ஹராமும் கலந்திருக்கிறது. இதிலே ஹலாலைத்தான் ஒரு முஸ்லீம் தெரிவு செய்ய வேண்டும், ஹராத்தை தெரிவு செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு தேவையான எதுவாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், குடிக்கின்ற குடிபானமாக இருக்கட்டும், அல்லது உடுக்கின்ற உடுப்பாக இருக்கட்டும், அல்லது செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அல்லது பாவிக்கக்கூடிய வாகனமாக இருக்கட்டும், அல்லது அனுபவிக்கக்கூடிய என்ன என்ன சுகண்டி இருக்குதோ ஆகமாக்கப்பட்ட அந்த சுகண்டிகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் கண்ணியமானவர்களே நாம் ஹலால் ஹராம் பேணிக்கொள்ளவே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள், பெருமதியான துஆ, தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. அல்லாஹும்ம அக்வினி بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. இந்த துஆவுடைய கருத்தை பாருங்க. கடன் சம்பந்தப்பட்ட விடயத்திலே இந்த துஆ ஓதப்பட்டாலும் இந்த துஆவுடைய பெருமதி, துஆவை ஓதி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கடனை மாத்திரம் நீக்குவதல்ல, அந்த மனிதனுடைய ஹலாலான ஹாஜித்துக்களை கொண்டு அந்த மனிதனை அல்லாஹ் போதுமாக்கி வைப்பான். இந்த துஆவுடைய கருத்தை பாருங்க. அல்லாஹும் மக்வினி بحلالك عن حرامك. யா அல்லாஹ், ஹராத்தை விட்டு என்னை பாதுகாத்து ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக. கண்ணியமானவர்களே, மனைவியா, ஹலாலான மனைவியை கொண்டு என்னை போதுமாக்குவாக, ஹராமான வழியிலே பெண்களை தேடி போக வைத்திராதே, ஹலாலான தொழிலை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக, ஹராமான தொழிலுக்கு போக வைத்திராதே, ஹலாலான வாகனத்தை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக, ஹராமான தொழிற்துறவுகள் வாகனங்கள் சுகண்டிகளுக்கு போக வைத்து விடாதே. அதே போன்று அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை பாருங்கள். وَأَغْنِنِي بِفَضْلِكَ عَمَّنْ سِوَاكَ இறைவா, நீ தந்திருக்கின்ற செல்வத்தை கொண்டு, நீ தந்திருக்கின்ற பொருளாதாரங்களை கொண்டு என்னை தேவையற்றவனாக, என்னை செல்வந்தனாக ஆக்குவாயாக. பிறரிடத்திலே கையேந்துவதையும் பிறரிடத்தில் இருப்பதை ஆசைப்படுவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமதியான ஒரு துவாவை எங்களுக்கு கற்றுத்தந்தார். எனவே அன்பானவர்களே, எமது வாழ்க்கையிலே இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி வரவேன். கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றவர்களின் துவாவை ஓதலாம். அது வல்லாமல் ஒவ்வொரு முஸ்லீம் அந்த வாழ்க்கையிலே இந்த துவாவை ஓதி வருகின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுக்கு என்னென்ன விடயங்களை ஹலாலை கொடுத்திருக்கிறானோ, அவன் செய்கின்ற தொழில் சின்ன தொழிலாக இருக்கலாம், அந்த தொழிலை அல்லாஹ் ஹராம் கலக்காமல் பாதுகாப்பான். மனைவியா, அந்த மனைவியிடத்திலே தேவையை பூர்த்தி செய்வதை கொண்டு அல்லாஹ் ஆகமாக்கி அவளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். ஹராமான வழிகளுக்கு அல்லாஹ் போக வைக்க மாட்டான். ஓடுகின்ற வாகனமா, அது போதும், ஹராமான வழியிலே வாகனத்தை எடுக்க முயல மாட்டான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த துஆவை வாழ்க்கையிலே அதிகமாக ஓத வேண்டும். ஹலால் என்று சொல்கின்ற போது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பிலே மிக முக்கியமாக இரண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று, நாங்கள் ஹலாலானதை ஆகுமான வழியில் தான் பொருளை தேட வேண்டும். அடுத்து, ஆகுமான வழியில் தேடி அந்த பொருளாதாரத்தை ஆகுமான வழியில் தான் அனுபவிக்க வேண்டும். ஆகுமான வழியில் தேடிய பொருளாதாரத்தை ஆகுமான வழியில் தான் அனுமதிக்க வேண்டும். இதுதான், ஆகுமான வழியிலே செலவழித்தால் தான் இஸ்லாம் விரும்புகிறது, அதற்குத்தான் நன்மை இருக்கிறது. பின்னால் வரக்கூடிய இரண்டு பகுதியை பாருங்கள். ஒரு மனிதன் ஹலாலான முறையிலே தேடுகின்றான், வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைக்கின்றான், கஷ்டப்படுகின்றான். கஷ்டப்பட்டு தேடுகின்ற அந்த பணம் சுத்தமாக 100% வீதம் ஹலால். ஆனால் அவன் ஹலாலாக தேடிய இந்த பணத்தின் மூலமாக அனுபவிப்பது ஹராம். என்ன செய்கிறான்? ஹராமான உணவை கொண்டு வந்து சாப்பிடுகிறான். ஹராமான உரையிலே தேவைகளை பூர்த்தி செய்கிறான். ஹராமான முறையிலே வாகனங்களை எடுக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆனால் ஹலாலாக தேடினதை அனுபவிக்கிறான் ஹராமான வழியிலே. இதையும் இஸ்லாம் பயங்கரமாக எச்சரிக்கிறது. இதுவும் நரகத்துக்குரிய செயலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னொன்று இருக்கிறது. ஒரு மனிதன் ஹராமான வழியிலே தேடுகிறான். சிலருடைய ஆசை குறுகிய நாட்களில் செல்வந்தராக மாறணும், குறுக்கு வழியில வியாபாரம் செய்து அவசரமாக சைத்தானுடைய யோசனைகளை போல, சைத்தான் போடுகின்ற சிந்தனைகளை போல திடீரென்று செல்வந்தனாகணும் என்ற ஆசை. கண்ணியமானவர்களே, அந்த ஆசை யாருக்கு வரக்கூடாது. ஹலாலான முறையில தேடுங்க, அல்லாஹ் உங்களை போதுமாக்கி வைப்பான். எனவே இன்னும் சிலர் ஹராமான வழியில தேடுவார்கள், ஆனால் அதை செலவழிப்பது ஆகமான வழியில் தான். தன்னுடைய மனைவிக்கு தான் செலவழிக்கிறார், சொந்த வாகனத்துக்கு தான் பெட்ரோல் அடிக்கிறார், சொந்த போனுக்கு தான் கார்டு போடுகிறார், ஆனால் தேடினது ஹராமான வழி, செலவழிக்கிறார் ஆகமான வழியிலே, அனுமதிக்கப்பட்ட வழியிலே. இது இரண்டு பிள்ளையாக இருக்கிறது. ஆரம்பத்திலே சொன்னது ஹலாலாக தேடி ஹராமாக செலவழிக்கிறார். இரண்டாவது, ஹராமாக தேடி ஆகமாக செலவழிக்கிறார். இதை இரண்டும் இஸ்லாம் விரும்பவில்லை. இஸ்லாம் இந்த இரண்டையும் பயங்கரமாக எச்சரித்திருக்கிறது. எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்ற ஹலாலான முறையில் எங்களுடைய பொருளாதாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும். ஆகுமான வழியிலே ஹலாலான வழியிலே தான் அதை அனுபவிக்க வேண்டும். உடுக்கின்ற உடுப்புகளா, குடிக்கின்ற குடிப்பானங்களா, உண்ணுகின்ற உணவுகளா, எல்லாவற்றையும் ஹலாலான முறையில் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு காலம் வரும், மனிதர்கள் யாதி அலா நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், இந்த மனிதர்களுக்கு, அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தமக்கு வந்தது பணம் ஹலாலா ஹராமா என்று பொருட்படுத்த மாட்டார்கள். எப்படியாவது பணம் வந்தால் போதுமாகும், எப்படியாவது ஆசையை தீர்த்துக் கொண்டால் போதுமாகும், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே கழித்து விட்டால் அது சரி என்று மனிதர்கள் எண்ணுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். இந்த காலம் வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளின் அடையாளமாக இருக்கும். கியாமத்தினால் நெருங்கிவிட்டது என்று சில அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே ஒரு அடையாளம் தான் இந்த அடையாளம். இன்று பார்க்கிறோமா இல்லையா, குறுக்கு வழிகளிலே வியாபாரம் செய்து குறுக்கு வழிகளிலே பொருளாதாரங்களை தேடி திடீரென்று பணக்காரனாக முற்படுகிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய தொழில் துறவு ஆகுமான வழியில் இருக்க வேண்டும். நாங்கள் போடக்கூடிய அதாவது பொருளாதாரம், மூலதனம், பணம், செல்வம், அது ஆகுமானதாக. முடியுமானவர்கள் தங்களுடைய பணத்தை கொண்டுதான் தொழிலை ஸ்டார்ட் பண்ண வேண்டும், ஆரம்பம் பண்ண வேண்டும். அதிலே வரக்கத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஏராளமான வரலாற்று சம்பவங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு அன்சாரி தோழர் வருகிறார். அன்சாரி தோழர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கேட்கிறார், நாயகமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, ஏதாவது தாருங்கள் நாயகமே என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற யாருக்கும் கொடுக்காமல் இருந்ததில்லை. ஆனால் இந்த சஹாபியிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், தோழரே உங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அந்த தோழர் திருப்பி பதில் சொல்கிறார், நாயகமே எனக்கு என்னுடைய வீட்டிலே ஒரு போர்வையும் ஒரு பாத்திரமும் இருக்கிறது என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை, அவரை அப்படியே வீட்டுக்கு திருப்பி அனுப்பி சொன்னார்கள், அந்த இரண்டு பொருளையும் கொண்டு வா என்றார்கள். உடனே அந்த தோழர் தன்னுடைய வீட்டுக்கு ஓடோடி போகிறார். ஓடோடி போய் அந்த இரண்டு பொருளையும் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். வந்து சொல்கிறார், நாயகமே நீங்கள் கொண்டு வர சொன்ன பாத்திரத்தையும் என்னுடைய போர்வையும் கொண்டு வந்து விட்டேன் நாயகமே என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தாரும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்துக் கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு பெரிய ஒரு மஜ்மாவிலே சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களே யார் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பொருளையும் எடுப்பதற்காக? பாவிக்கப்பட்ட பொருள், ஒரு ஏழையுடைய பொருள். இந்த பொருளை எடுப்பதனால் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது, இந்த பொருளை உங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்த முடியும். எனவே யார் இந்த பொருள் இரண்டையும் எடுப்பதற்கு உங்களுடைய சபையில் இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது ஒரு தோழர் எழுப்புகிறார், நாயகமே அதை நான் ஒரு திருகத்துக்கு எடுக்கிறேன் நாயகமே என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். இரண்டாவது முறையும் சொன்னார்கள், யாராவது மீண்டும் இருக்கிறீர்களா அந்த பொருளை எடுப்பதற்காக? மூன்றாவது முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சபையிலே வேறு யாராவது இதைவிட கூடின விலைக்கு எடுப்பதற்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஜ்மாவிலே ஒரு மனிதர் எழுப்புகிறார், ஒரு தோழர் எழுப்புகிறார், நாயகமே அதை நான் இரண்டு திருகத்துக்கு எடுக்கிறேன் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். இதோ இந்த பொருள், இரண்டு திருகத்தை வாங்கிக் கொள்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அன்சாரி தோழர், அதாவது போர்வையையும் பாத்திரத்தையும் கொண்டு வந்து கொடுத்த அந்த அன்சாரி தோழரை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெரிய மஜ்மாவிலே அவரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், இதோ ஒரு திருகம் உன்னுடைய கையிலே வைத்துக் கொள், இதை உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டிலே இருந்து பொருந்த பொருட்களை கொடுத்து தானே இந்த இரண்டு திருகத்தை எடுத்தோம். இந்த ஒரு திருகத்துக்கு வீட்டுக்கு தேவையானதை பாத்திரமா அல்லது உங்களுக்கு போர்வையா அல்லது வேறு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள், மற்ற திருகத்துக்கு போய் நல்ல ஒரு கோடாளி வாங்கிவிட்டு வாருங்க என்று சொன்னார்கள். உடனே அந்த தோழர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு மீதமுள்ள ஒரு திருகத்துக்கு நல்ல ஒரு கோடாளியை வாங்கிவிட்டு வருகிறார். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே கொண்டு வந்து கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோடாளி எடுத்து தங்களுடைய புனிதமான கரத்தால் ஒரு கம்பை வெட்டி அதுக்கு பொடியை செய்து கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு சொல்கின்றார்கள், தோழரே நீங்கள் விறகு வெட்டி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரங்களை தேடிக் கொள்ளுங்கள் என்று அந்த மனிதருக்கு தொழிலை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவருடைய முதல் கடன்படவில்லை, அவருடைய முதல் சாதாரணமாக இல்ல, பரம ஒரு ஏழை, வீட்டிலே ஒன்றுமே இல்லை, இரண்டே ஒரு ரெண்டு பொருட்கள் தான். அந்த பொருளை கொண்டு வந்து கடன் இல்லாமல் அந்த தொழிலை ஆரம்பித்து வைக்கிறார்கள். கொடுத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இந்த கோடாளி எடுத்து சென்று விறகு வெட்டி நீங்கள் உங்களுடைய உழைப்பை ஆரம்பியுங்கள், 15 நாட்கள் கழித்து அரை மாதம் கழித்து மீண்டும் என்னை வந்து சந்தியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அனுப்பி வைக்கிறார்கள். 15 நாள் இன்னும் சில நாட்கள் கழித்து அந்த தோழர் அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். வந்து சொல்கிறார், நாயகமே இப்போது என்னுடைய கையிலே 10 திருகம் இருக்கிறது சொல்கிறார். சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்த சிரிப்பு சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், நீர் முன்பு இருந்ததை விட இப்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நீ மக்களிடத்திலே கேட்டால் கொடுப்பார்கள், கொடுக்காம இருக்க மாட்டார்கள், ஆனால் இருந்தால் கொடுப்பார்கள், இல்லாவிட்டால் கொடுக்க மாட்டார்கள், தரமாட்டார்கள். நீ அவர்களை திட்டுவாய், கொடுக்கின்ற போது அவர்களை புகழுவாய், கொடுக்காத போது அவர்களை மறைமுகமாக திட்டுவாய். அதனால் முன்பிருந்ததை விட நீ நன்றாக இருக்கிறாயா இல்லையா? அப்போது நன்றாக இருக்கிறேன் நாயகமே என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அவருடைய கரங்களை மிக நீண்ட நேரம் பிடித்துக் கொண்டிருந்ததாக சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே ஏன் இந்த தோளுடைய கையை இப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, உழைப்பால் கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கரங்களுக்கு பலத்தை கொடுக்கும், கரங்களை உற்சாகப்படுத்துவதற்காக, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படி செய்த என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, இன்னும் ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு அந்த புடிகள் பயன்படுத்தி செய்யக்கூடிய கஷ்டமான வேலைகள் செய்து கைகளெல்லாம் கரக்கட்டை கட்டிப்பட்டு அவருடைய கைகளெல்லாம் கனமாக இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை, அந்த தோளுடைய கையை மிக நீண்ட நேரம் பிடித்து முசாஃபா செய்து அந்த மனிதரை உற்சாகப்படுத்தினார். கண்ணியமானவர்களை, இதை சொல்லவர்கள் என்றால் ஹலாலான உழைப்பு என்பது மிக முக்கியமானது. ஹலால் போனால் தான் ஹலால் வெளிய வரும். ஹலாலான சம்பாத்தியம் உள்ளே கொடுத்தாத்தான் எங்களுடைய உடம்புகளால் வெளிப்பாடுகள் நாங்கள் கேட்குகின்றது ஹலாலாக இருக்கும். கேட்குகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். பேசுகின்ற வார்த்தைகள் குர்ஆன் திலாவத்தாக திக்ராக இருக்கும். ஹராம் போனால் தூசணம், அருவறுப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், பேசக்கூடாத வார்த்தைகள், தூசண வார்த்தைகள், மற்றவரை ஏசுகின்ற வார்த்தைகள் தான் அந்த நாவால் வந்து போகும். அதனால் கண்ணியமானவர்களே, ஹலாலை தேடி ஹலாலை வெளிப்படுத்துவோம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களிடத்திலே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி வருகிறார். வந்து கேட்கிறார், ஸாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாயகமே, என்னுடைய துவா அல்லாஹ்விடத்திலே கபூலாக துவா செய்யுங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய துவா கபூலாக என்னிடத்திலே சொல்லுகின்றீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க உண்ணக்கூடிய உணவை ஹலாலானதாக தூய்மையான உணவாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான், துவாக்கள் கபூலானவருடைய பட்டியலில் அல்லாஹ் உங்களை சேர்ப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸாத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு கவலை உணவு, ஹராமான உணவு சென்று விட்டால் 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், கபூல் செய்ய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஹலால் ஹராத்தை எச்சரித்தார்கள். ஹலாலை தெரிவு செய்ய வேண்டும், ஹராத்தை விட்டு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும். நல்ல குணங்களை அணிய வேண்டும், தீய குணங்களை களைய வேண்டும். நன்மைகளை அணிய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், தீமைகளை மறக்க வேண்டும், தீமைகளை விட்டும் தூரமாக வேண்டும். எதிலும் ஹலால் பேணி நடக்க வேண்டும், ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஏராளமான சம்பவங்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்யக்கூடிய தொழில் துறவுகள் ஹலாலாக இருக்க வேண்டும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வேர்வை சிந்து கஷ்டப்படுகிறான், 10 திருகத்துக்கு ஒரு பொருளை வாங்குகிறான், அதிலே 9 திருவம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கியது, 90% ஹலாலாக இருக்கிறது. 1 திருகம் என்ன செய்கிறார், ஹராமான வழியிலே பெரிய திருகம், 10% ஹராமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அந்த உழைப்பால் பயன்படுத்துகின்ற பொருளாக இருக்கலாம் அல்லது உணவாக இருக்கலாம், இதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனுடைய உடம்பை நரகத்துக்கு ஆக்கிவிடுவான், ஹராத்தால் வளர்க்கப்பட்ட உடம்பு நரகத்துக்கு தான் போகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எச்சரித்தார். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஹலால் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் ஹராமான வழிகளிலே பொருள்களை தேடக்கூடாது. நாங்கள் ஒரு கம்பெனி செய்வோம், எங்கட கம்பெனிக்கு கீழே எத்தனையோ தொழிலாளிகள் இருப்பார்கள், அந்த தொழிலாளிகளுக்கு வருடா வருடம் போனஸ் கொடுப்பார்கள், ஆனால் சில காலங்களிலே அதை கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் கண்ணியமானவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு முடியுமான ஒரு தொகையை அன்பளிப்பாக அந்த வருட கடைசியிலே நாங்கள் கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் எங்களை ஆளாக்கியவர்கள், எங்களை ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் தான் ஆளாக்கி எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹ் அந்த மனிதர்களை சபபாக வைத்து அல்லாஹ் எங்களை செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே யார் யார் எங்களிடத்தில் வேலை செய்கின்றார்களோ, யார் யார் எங்களை நல்லதொரு அதாவது மல்டி மில்லியனாக ஆக்கியிருக்கின்றார்களோ, அத்தகையவர்களை கவனிப்பது அந்த முதலாளிமாருடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அதனோடு கண்ணியமான அல்லாஹு இல்லையார்களே, யார் தொழிலாளிகளை சந்தோஷமாக வைக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த முதலாளிமார்களை எல்லாம் சந்தோஷமாக வைப்பார். யார் தமக்கு கீழே உள்ள ஊழியர்களை, பள்ளி ஊழியராக இருக்கலாம் அல்லது கம்பெனியுடைய ஊழியராக இருக்கலாம் அல்லது நிர்வாக வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் யாரெல்லாம் சந்தோஷமாக வைக்கின்றார்களோ, மனம் குளிர வைக்கின்றார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் பொறுப்பிலே உள்ளவர்களை, அந்த பெரிய பெரிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் நாளை மறுமையினாலே அல்லாஹ் அவனுடைய நிழலை கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அத்தகைய பொறுப்புதாரிகளாக நாங்கள் பொறுப்பிலே இருக்கின்ற போது அந்த பொறுப்பை வைத்து நாங்கள் சுவர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நாளை
வறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அந்த பொறுப்பை கொண்டு நாங்கள் பரிசாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எனவே எங்களுடைய கால நேரத்தை யாரும் வீணாக்கிவிடக் கூடாது. கம்பெனியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 7, 8, 9 அவர் வேலை செய்வார்கள். அல்லாஹ் எங்களுக்கு உடம்பிலே ஆரோக்கியத்தை தந்ததனால்தான் நாங்கள் 7, 8 கஷ்டப்படுகிறோம், வேலை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேடுகின்ற அந்த பொருளாதாரம் ஹலாலான முறையிலே இருக்க விரும்புவதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறோம். 8 மணித்தியானம், ஆனால் படைத்த ரப்புக்கு நாங்கள் 1 மணித்தியானம் ஒரு நாளையிலே சுஜூத் செய்ய வேண்டும். தொழக்கூடிய தொழுகை எடுத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் நாங்கள் தொழுவோம். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடமே வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் நாங்கள் தொழுகிறோம். 1 மணித்தியானம் என்று வைத்துக் கொள்வோம், 24 மணித்தியானத்திலே நாம் 1 மணித்தியானம் தான் தொழுகிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே ஒரே 1 வருடம் தொழுகிறான், 48 என்றால் 2 வருடம் தொழுகிறான், 96 என்றால் 4 வருடம் தொழுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, எனவே தன்னுடைய ஆயுளே ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 1 மணித்தியானம் சுஜூது செய்ய வேண்டும் அல்லாஹுக்காக. 8 அவர் கம்பெனியிலே வேலை செய்கிறோம், சிரமப்படுகிறோம், வேர்வை சிந்துகிறோம், அதனோடு சேர்த்து படைத்த ரப்புக்குரிய உரிமைகளையும் கொடுத்து விட்டால், எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய அடியார்கள், எங்களுடைய பிள்ளை கூட்டிகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வதைப் போல, பிள்ளை கூட்டி பசி பட்டு இருக்கக்கூடாது, உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், நல்லவைகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, அது அடியார்களுடைய உரிமைகள். ஆனால் படைத்தரப்புடைய உரிமையும் படைத்தரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையும் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த கடமைக்கு 1 மணித்தியானம் அதை நாங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதிலேயே குறைவு செய்து விட்டால் நிச்சயமாக அந்த 8 மணித்தியானம் கஷ்டப்பட்டும் அர்த்தம் இல்லாததாக இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் பொருத்தமான நல்லடியார்களாக நாங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும். வேலை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான், அந்த பொறுப்பை நாங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். 8 மணித்தியானம் ஒரு கம்பெனியிலே வேலை செய்யக்கூடியவர்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு கோழி அறுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது வேற பருப்பு தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு தொழிற்சாலைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு கவர்மெண்டாக இருக்கலாம். எங்களுக்கு 8 மணித்தியானம் வேலைக்காக ஒதுக்கப்பட்டால் அந்த 8 மணித்தியானத்திலே கண்ணியமானவர்களே நாங்கள் போன் கதைப்பது, வேறு வேறு தேவைகளை செய்வது, அதிலே எங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக கடைக்கு போய் வருவது, தனிப்பட்ட நண்பர்கள் யாராவது வந்தால் சந்திப்பது, இப்படியெல்லாம் கால நேரத்தை கழித்து நாங்கள் 6 மணித்தியானம் ஒரு நாளைக்கு வேலை செய்வோம் என்றால் 2 மணித்தியானம் கண்ணியமானவர்களே ஹராமான வழியிலே வருகிறது. 8 மணித்தியான சம்பளத்துக்குத்தான் எங்களுக்கு மாதம் 30, 40, 50 பணத்தை தருகிறார்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் 6 அவர் என்று வேலை செய்து விட்டால் கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, 4 நாட்கள் போகின்ற போது 1 நாளை நாங்கள் வீணாக சென்று கொண்டோம். 4 நாள் வேலை செய்துவிட்டு 5 நாளுடைய சம்பளத்தை நாங்கள் எடுக்கின்றோம். ஒவ்வொரு மாதம் இப்படி கணக்கு பாருங்கள். அல்லது ஒரு ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய ஆலிம்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு 1 மணித்தியானம் கொடுக்கப்பட்டால் அந்த நேரத்திலே நாங்கள் குறைத்து எங்களுடைய கடமைகளை செய்வோம் என்றால் நிச்சயமாக அந்த கடமைக்கு நாங்கள் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறோம், அநியாயம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே குறைச்சை செய்திருக்கிறோம். நிச்சயமாக அங்குள்ள பொறுப்புதாரிகள் எங்களை தட்டி கேட்காவிட்டாலும் நிச்சயமாக படைத்த ரப்பு நாளைய வறுமையிலே விசாரிக்க இருக்கிறான். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய தொழிற்துறவுகளை ஹலாலாகிக் கொள்வோம். ஹராமான வழியிலே தேடி எங்களுடைய புள்ள கூட்டிகளுக்கு கொடுக்க கூடாது, அது நல்லதாக இருக்காது. எனவே இந்த உலக வாழ்க்கையை வாழுகின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டால்தான் நிச்சயமாக மறுமை எங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம், ஆனால் இந்த உலக வாழ்க்கையின் முடிவு மௌத்து. மௌத்துக்கு பின்னால் சுவர்க்கமோ நரகமோ அல்லாஹ் எங்களுக்கு தர இருக்கிறான். நாம் நல்லோராக இருந்தால் சுவர்க்கத்தில் இருப்போம், தீயோராக இருந்தால் நரகத்தில் இருப்போம். அதிலே மிக முக்கியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சாராம்சம் தான் சுவர்க்கமாக அல்லது நரகமாக இருக்கும். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா விவகாரங்களிலும் ஹலால் ஹராத்தை பேணிக் கொள்ளுங்கள். பேசுகின்ற பேச்சாக இருக்கலாம், பேசுவதற்கு முன்னால், கதைப்பதற்கு முன்னால் பலமுறை சிந்தித்து ஒரு வார்த்தையை பேசுங்கள். ஒருவருக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்க முன்னால், பணத்தை கொடுக்க முன்னால் பலமுறை சிந்தித்து அந்த பொருளை கொடுங்கள். ஒரு பொருளை வாங்க முன்னால் பலமுறை சிந்தித்து வாங்குங்கள். தொழில் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு தொழிலுக்கு போக முன்னால் அந்த தொழிலினூடாக நாங்கள் எடுக்கக்கூடிய வருவாய் ஹலால் ஹராமா, அது என்ன தொழில் நடக்கிறது, அங்கே என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை பார்த்து ஒரு தொழிலில் இணைந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. எனவே இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுக்கு பொருத்தமான நல்லவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே அதை தான் சொல்கிறான்.
யா ஐயுஹல்லதீனா ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும்.
அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்தவைகளில் தய்யிபாத், நல்லவைகளை, மனமானவைகளை, சுத்தமானவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள். சுத்தமானவைகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள். சுத்தமானவைகளை கொண்டுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அனுபவிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த பரிசுத்த அல் குர்ஆனி மூலமாக சுத்தமானதைத்தான், தூய்மையானதைத்தான், ஹலாலைத்தான் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஹலாலை கொண்டு எங்களை போதுமாக்க வேண்டும், ஹராத்திலே எங்களை ஒரு காலமும் அல்லாஹ் சேர்த்து விடக் கூடாததுக்காக வேண்டி அதிகமாக நான் ஆரம்பத்திலே சென்று அந்த துவாவை அதிகமாக ஓதிவாருங்கள். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நாளைய மறுமையிலே கைசேதப்படுவோம். நாளைய மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நரகவாதிகளாக ஆகிவிடக்கூடாது என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக்கிக் கொள்வோம். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வென நிறைவேற்றுவோம். அடியார்கள் பொறுப்புதாரிகள் எங்களை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, படைத்த ரம்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆசிரியர்களே, உங்களை அதிபர் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆசிரியர் தொழிலை செய்யுங்கள். உலமாக்களே, நாங்கள் செய்யக்கூடிய கடமைகளை எங்களுடைய நிர்வாகிகள் பார்க்காவிட்டாலும் படைத்த ரப்பு எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய கடமையை செய்வோம். அன்பான ஊழியர்களே, தொழிலாளிகளே, முதலாளிமார்கள், மேனேஜர்கள் எங்களை பார்க்காவிட்டாலும் அதற்கு மேலே அல்லாஹ் எங்களை பார்த்து கிடைக்கிற நாளைய மறுமையினால் அல்லாஹ்வுக்கு நான் ஜவாபு செல்ல வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு எங்களது தொழிற்துறவுகளை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வென நிறைவேற்றுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையிலே எங்களை நல்லவர்களாக்குவார். எனவே இந்த உலகத்திலே ஹராமான வழியிலே யாரும் பொருள் தரக்கூடாது, குறுக்கு வழியிலே யாரும் பொருள் தரக்கூடாது. ஹலாலான முறையிலே தருவோம், ஹலாலை தான் அனுபவிப்போம். அந்த ஹலாலின் ஊடாக நிச்சயமாக அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே மிக முக்கியமாக இந்த ஹுத்பாவில் உங்களுக்கு நான் சில விளைவுகளை நினைவுபடுத்தினேன். ஒரு மனிதன் தேடக்கூடிய அந்த வருவாய் ஹலாலாக இருக்க வேண்டும். அவன் தேடக்கூடிய அந்த ஹலாலான வருவாய் ஹலாலான முறையில் தான் அனுபவிக்கப்பட வேண்டும். ஹராமாக தேடக்கூடாது. அதே போன்று ஹலாலாக தேடியதை ஹராமான வழியிலே செலவழிக்கவும் கூட அனுபவிக்கவும் கூடாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தொழில் துறவுகள் செய்கின்ற போது, தொழில்களை ஆரம்பிக்கின்ற போது கடன் படாமல், இன்னும் அவருடைய பணத்தை நம்பி தன்னுடைய தொழில்களை ஆரம்பிக்காமல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கொண்டு அந்த தொழிலை ஆரம்பிங்க, நிச்சயமாக அல்லாஹ் அதை பரக்கச் செய்வான். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவே கொண்டு வருகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நடிகார்களே, இன்று எத்தனையோ நபர்கள் சமூகத்தில் இருக்கின்றவர்கள், தொழில்துறவுகளை கொடிகட்டி பறந்தவர்கள் இன்று தொழில் செய்ய முடியாமல் வீட்டில் இருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான பணங்களை சிலர் கையிலே வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இப்படி இருக்கின்ற சிலர் என்ன செய்திருக்கிறார்கள், சமூகத்திலே அறிமுகம் இல்லாத, நம்மளுக்கு தெரியாத எத்தனையோ நபர்களிடத்திலே பணங்களை கொடுத்து மாதம் மாதம் புரோஃபிட் வருகிறது என்பதற்காக, மாதம் மாதம் ஒரு லாபத்திலே ஒரு பங்கு தருகிறார்க்காக வேண்டி அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேருக்கு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு பணங்களை கொடுத்து, கடந்த இந்த கொரோனா பீரியட் சுமாராக 2 வருடமாகிறது. இந்த 1 வருட காலம், அதுக்கு முன்னால் அந்த பிரச்சனை, மொத்தம் 2 வருட காலம். இந்த 2 வருட காலங்களிலும் சிலருக்கு ப்ராஃபிட்டுகள் கொடுக்கப்படாமல், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லாப பங்கீடு கொடுக்கப்படாமல், முதலும் இல்லாமல் நிறைய மக்கள் கஷ்டப்படுவதை இன்றைய உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்தை அனுபவிப்போம். எங்களுக்கு முடிந்த தொழிலை நாங்கள் செய்வோம். அதை இன்னும் ஒருவர் கொடுத்து காலப்போக்கிலே எங்களுடைய செல்வத்தையும் அவருக்கு நாங்கள் கொடுத்து, நாங்கள் செய்த நல்லவர்களை அவருக்கு கொடுத்து விடக்கூடாது. பணத்தை கொடுக்கிறான், 5 லட்சமா 10 லட்சமா 20 லட்சமா பணத்தை கொடுத்ததுக்கு பின்னால் அதை எடுக்க முடியாது, மீண்டும் எடுக்க முடியாது. அவர் பல காரணங்களை சொல்கிறார். கடன் எடுப்பதற்கு முன்னால் பல சந்திப்புகள், பல கோள்கள். கடன் எடுத்து விட்டதுக்கு பின்னால் அவரிடத்திலே சலாமும் காணாது, கோலும் காணாது. கோல் எடுத்தால் ஆன்சர் பண்ணவும் மாட்டார்.
ஆரம்பத்தை போட்டு பேசவும் மாட்டார், கதைக்கவும் மாட்டார். நாம் ஒரு பாதையில் அவரை கண்டாலும் அவரை காணாதை போட்டு போவார். இப்படித்தான் இன்று மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே கடனை கொடுத்து விட்டு கடனையும் பெற்றுக் கொள்ள முடியாது. இறுதியிலே நாங்கள் செய்த நல்ல மதுகளை அவருக்கு கொடுக்க நிலைமையப்படும். அவருக்கு ஏசி ஏசி அவரை திட்டி திட்டி வருகின்ற போகின்ற எல்லாரிடத்திலும் அவரை பற்றி சொல்லி சொல்லி எங்களுடைய நன்மைகளையும் அவருக்கு கொடுக்க நிலைமை ஏற்படும். அதனால் பொருளாதாரங்களிலே கொடிகட்டி பறந்தவர்கள், அதிகமாக பணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், அறமான வழியிலே பொருளை தேடக்கூடியவர்களிடத்திலே உங்களுடைய பொருளாதாரங்களை கொடுத்து வீணாக்கி விடாதீர்கள். அதை அனுபவியுங்கள், அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு வாரிசாக கொடுத்து விட்டு போருங்கள், அல்லது நீங்கள் செய்த தொழிலை இன்னொருவருக்கு பழக்கி விட்டு போங்கள், அல்லது ஊரிலே உள்ளவர்களுக்கு அதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்து நல்லதை செய்து விட்டு போங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதன் ஊடாக எங்களுடைய கபரை பிரகாசமாக்குவான். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்து பிரச்சனைகளை மாற்றி விடாதீர்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த ப்ராஃபிட் மூலமாக, அந்த லாப பங்கீடு மூலமாக அது எப்படி வருகிறது என்று கூட எங்களுக்கு தெரியாது. சில வேளை ஹலாலாக கஷ்டப்பட்டு உழைத்த நாங்க இறுதி தருவாயில ஹராமான உழவுகள் எங்களுடைய உடம்பிலே சேர்ந்து நரகம் போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அப்படிப்பட்ட நிலைமைகள் யாருக்கும் வராமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று எல்லாரும் சந்தர்ப்பத்திலும் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். எனவே எப்போதும் ஹலாலான உழைப்பை செய்து ஹலாலை அனுபவிப்போம். ஹராமான வழியிலே பொருள் தருவதை மட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அது மாத்திரமான ஹலாலை கொண்டு அல்லாஹ் மனைவியா, தொழில் துறவா, வாகனமா, எங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாவற்றிலும் யா அல்லாஹ் ஹலாலை கொண்டு போதுமாக்குவாயாக. ஹராத்தை விட்டு எம் அனைவரையும் பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக எம்மை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துல சந்தர்ப்பத்திலே களிமாவை நசிபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அதற்கு கீழே உள்ள ஊழியர்கள், அதற்கு கீழே உள்ள தொழிலாளிகள் மீது இரக்கம் காட்டக்கூடிய நன்மக்களாக அந்த முதலாளிமார்கள், அந்த பொறுப்புதாரிகள், அந்த நிர்வாகிகளை ஆக்கி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் கடந்த காலங்களிலே தொழிலாளிகள், ஊழியர்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், நிறைய சிரமப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த சிரமங்களை நீக்கி வருகின்ற ரமலானை அவர்களுக்கு நல்ல ஒரு ரமலானாக ஆக்கி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் அவர்களை சிரிக்க வைத்து அவர்களுடைய புன்னகையை பார்த்த நல்ல ஒரு ரமலானாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுறையை ஏற்படுத்திய நல்ல ரமலானாக வரக்கூடிய காலத்தை நீ ஆக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நல்ல தொழிலாளிகள் எங்களுக்கு மத்தியிலே உருவாக்கிடுவாயாக, நல்ல முதலாளிகள் உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் சுவர்க்கம் செல்லக்கூடிய முதலாளிமார்களா, சொர்க்கம் செல்லக்கூடிய நிர்வாகிகளா, சுவர்க்கம் செல்லக்கூடிய ஊழியர்களாக கபூல் செய்து கொள்வாயாக. இறுதி தருவாயிலே களிமாவை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு எங்களை விட்டும் எங்களை பிரிய வைத்திருவாயாக. யா அல்லாஹ் உனக்கு செய்ய வேண்டிய கடன் இல்லாமலும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடன் இல்லாமல் ஏனைய கடன்கள் இல்லாமல் எங்களை இந்த உலகத்தை விட்டு உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கலிமாவோடு எங்களை பிரித்திருவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஹிர தஅவானா அனில் ஹம்த்.